الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل ينظرون إلا أن تأتيهم الملائكة أو يأتي ربك أو يأتي بعض آيات ربك يوم يأتي بعض آيات ربك لا ينفع نفسا إيمانها لم تكن آمنت من قبل أو كسبت في إيمانها خيرا قل انتظروا إنا منتظرون
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அகிலத்தார் அனைவருக்கும் அறுப்படையாக வந்த என் உயிருளுமினிய ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை பின்பற்றவிருக்கின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹுடைய மாளிகைக்கு சமூகம் தந்து ஏத்திகாப்புடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நன்னடியார்களே, எண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, எம்மை படைத்த இறைவன் இவ்வுலக வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவற்றை எடுத்தும், எவற்றை விட்டு விலகி நடக்குமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை தவிர்ந்து கொள்வதோடு அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தன்னன் தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுமாறு, அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய ஹுத்பாவிலே மறுமை நாளின் அடையாளங்கள் எனும் தொடர் தலைப்பின் 7வது பகுதியை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். கடந்த 6 மாதங்களில் ஓதப்பட்ட 6 ஹுத்பாக்களில் கிட்டத்தட்ட 67 அடையாளங்களை நாம் பேசியிருக்கிறோம். மறுமை நாளின் அடையாளங்களுள் 67 அடையாளங்களை நாம் ஓரளவு விரிவாக பார்த்திருக்கிறோம். இறுதியாக சென்ற மாதத்தினுடைய குத்துபாவிலே 63 தொடக்கம் 67 வரைக்கும் 5 அடையாளங்களை நாம் பார்த்தது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த தொடரிலே அதற்கு பிறகுள்ள அடையாளங்களை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தொடர்வதற்கு முன்னால் சென்ற குத்துபாவில், அதாவது சென்ற மாதத்தினுடைய குத்துபாவில் பார்த்த 5 அடையாளங்களையும் ரத்தின சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு விடயத்துக்கு வரலாம் நினைக்கின்றேன். அதற்கு முன் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். மறுமை நாளின் அடையாளங்களுள் நாம் இதுவரை பார்த்த அடையாளங்கள் அநேகமான அடையாளங்கள், நடைபெற்று முடிந்த அடையாளங்கள், இன்னும் சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிற சமகாலத்திலே நடந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள், ஒரு சில அடையாளங்கள் தான் நடக்க இருக்கிற அடையாளங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நாம் பார்க்க போகிற அடையாளங்கள் எல்லாமே நடைபெறாத, இதுவரை நடைபெறாத, பிறகு மறுமை அண்மித்த காலங்களிலே நடைபெறப் போகிற அடையாளங்கள். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் சென்ற குத்துபாவின் 1வது நாம் பார்த்தோம், மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது கொழுத்தவர்கள், உடல் பருமன் உள்ளவர்கள் அதிகரிப்பார்கள். சென்ற, அதாவது சஹாபாக்களுடைய காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அந்த காலத்திலும் கொழுத்தவர்கள் இருந்தார்கள், ஆனால் குறைவாக இருந்தார்கள். இந்த காலத்திலேயே கொழுத்தவர்கள், உடல் பருமனுடையவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். ஒரு தரவையும் ஞாபகம் ஊட்டினோம், உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் 1% ஆறில் 1 உடல் பருமன் என்ற இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிகரித்துக் கொண்டேதான் செல்வார்கள். என் நபியுடைய கூற்று அது உண்மையாகத்தான் இருக்கும். அடுத்ததாக நாம் சொன்னோம், 64வது அடையாளமாக நினைவுபடுத்தினோம், ஃபுராத் நதி, யூப்ரட்டீஸ் நதி, அது தங்க பாலங்களை தங்க மலைகளை வழியாக்கும். அதனுடைய விபரம் விரிவாக நாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது தூருஸ் மலைகளில் இருக்கக்கூடிய, துருக்கியில இருக்கக்கூடிய தூருஸ் மலைகளிலிருந்துதான் அந்த யூப்ரட்டீஸ் நதி பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஆரம்பிக்கிறது. மேற்காசியாவுடைய தெற்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஒரு பெரும் ஆறாக இந்த யூப்ரட்டீஸ் நதி இருக்கிறது. இது ஓடிக்கொண்டிருக்கிறது தியாமம் அண்மித்தன காலத்தில். அதனுடைய ஓடுபாதை அது மாற்றமாக அல்லது அதனுடைய நீர் வற்றி அங்கே அதற்கு கீழால் அல்லாஹ் பெரும் பொக்கிசத்தை வைத்திருக்கிறான், தங்க மலைகளை வைத்திருக்கிறான். அவைகள் தோன்ற ஆரம்பிக்கும், பின்னால் அதை எடுப்பதற்காக மக்கள் போட்டி போடுவார்கள், தங்க பாலங்களை தனக்காக்கிக் கொள்வதற்காக செல்வார்கள். நபி அன்றே சொல்லிவிட்டார்கள், அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லாதீர்கள், அதை எடுக்க போகாதீர்கள், போகக்கூடியவர்கள் 100 பேர் சென்றால் 99 பேர் அந்த இடத்திலே கொல்லப்பட்டு விடுவார்கள், எனவே அதற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று முன்னெச்சரிக்கையாக எமக்கு சொன்ன விடயத்தை நாம் நினைவுபடுத்தினோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த அடையாளமாக 65வது அடையாளமாக நாம் சொன்னோம், அதாவது ரோமர்கள் அதிகரிப்பார்கள், கிறிஸ்தவர்கள் உலகத்தில் அதிகரிப்பார்கள், அரபியர்கள் குறைவார்கள். இப்பொழுது அந்த கிறிஸ்தவர்களுடைய அவர்கள் 6 வர்க்கத்தினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அதிகமானவர்கள் கத்தோலிக்கர்கள். அவர்களில் அதாவது 33% மக்களில் சனத்தொகையில் மிக அதிகமான சனத்தொகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நபியுடைய செய்தி உண்மையாகிக் கொண்டிருப்பதை நாம் அவதானித்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, 66வது அடையாளமாக ஐவாய் மிருகங்களும் ஒரு மனிதனுடைய சாட்டையின் ஓரமும், செருப்பினுடைய வாரும், ஒரு மனிதனுடைய தொடையும் பேசும் என்ற செய்தியையும் நாம் ஏற்கனவே நினைவுபடுத்தினோம். எவையெல்லாம் பேசாமல் இருக்கிறதோ இவைகளுக்கு பேசும் சக்தி அல்லாஹ் மறுமை அண்மித்த காலத்திலே கொடுப்பான். ஆனாலும் ஐவாய் மிருகங்கள் பேசி என்பதை நபியுடைய காலத்திலே நடந்துவிட்டது. ஓனாய் பேசிய சம்பவம், மாடு ஒன்று பேசிய சம்பவம், இவைகள் எல்லாம் தெளிவாக நாம் சொன்னோம். கண்ணியமானவர்களே, ஏனையவைகள் இன்ஷா அல்லாஹ் மறுமைக்கு முன்னால் நிச்சயமாக நடக்கும். ஒரு மனிதனுடைய சாட்டையின் ஓரம் அவனோடு பேசும், அவனுடைய பாதனியுடைய வால் அதாவது வார் அவனோடு பேசும். அது மட்டுமல்ல, அவனுடைய தொடை, அவன் சென்றதற்கு பின்னால் அவனுடைய குடும்பத்தினர் எதை செய்தார்களோ அதை இவனிடத்திலே முறையாக உண்மையாக சொல்லும். இதுவெல்லாம் மறுமை அண்மித்த நாளையில், மறுமை அண்மித்த காலத்தில் நடைபெறும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று. கண்ணியத்துக்குரியவர்களே, 67வது அடையாளமாக ஒரு பெரும் அடையாளம் பேசினோம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. அவர்கள் யார், அவர்கள் எந்த பரம்பரையில் வருவார்கள், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்ற பல விடயங்களை, அவர்களுடைய வருகை சம்பந்தமாக நபி எந்த அளவு உறுதிப்படுத்தி சொன்னார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் சென்ற குத்பாவில் நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறுகளை நாம் பேசவில்லை, ஓரளவு சுருக்கமாக பேசினோம். அவருடைய காலத்தில் நடைபெறக்கூடிய சில விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய சில அடையாளங்களோடு சம்பந்தமாகும். அவருடைய காலத்தில் நடைபெறக்கூடிய சில யுத்தங்கள், சில ஃபித்னாக்கள், குழப்பங்கள், அந்த காலத்திலே நடைபெறக்கூடிய சில சம்பவங்கள் பின்னால் வரக்கூடிய அடையாளங்களோடு சம்பந்தப்படும். அந்த அடிப்படையில் இன்றைய குத்பாவின் முதல் அடையாளமாகவும், எமது தொடரின் 68வது அடையாளமாக நபியுடைய ஒரு ஹதீஸ் தொடராக சொன்னார்கள், உம்ரானு பைத்துல் மக்தீஸ் ஹராபு யஸ்ரிப், சொன்னார்கள் பைத்துல் மக்தீஸ் பரிபாலனம் செய்யப்படுவது, அங்கே இஸ்லாமிய கிலாபத்துக்குரிய கேந்திரஸ்தலமாக அது அமைக்கப்படுவது மதீனா பாலடைவதாகும். எனவே இதில் முதலாவது செய்தியை நான் முதலாவது சொல்கிறேன், பைத்துல் மக்தீஸ் அந்த பலஸ்தீன் மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மக்தீஸ் அது இஸ்லாமியர்களுடைய கேபிட்டல் சிட்டியாக, இஸ்லாமிய கிலாபத்தின் மைய புள்ளியாக அமையும். இன்று மக்கா மதீனா முதல் அதாவது முதன்மை வகிப்பது போல அங்கே இஸ்லாமிய ஆட்சியின் பெரிய இடமாக ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அங்கேதான் அமைப்பார்கள். கண்ணியமானவர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பல வெற்றிகளை அவர்கள் கொண்டு மக்கள் அதிகமாக அவர்களோடு சேர ஆரம்பித்து விடுவார்கள். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் அவர் இருக்கிற இடத்திலே வந்து அவரோடு சேர்ந்து கொள்வார்கள். எந்த அளவு என்றால், அந்த பூமி இன்று இஸ்ரேல், அதை சூழ உள்ள பகுதிகள் இன்று யூதர்களால் சூழப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் எல்லாம் விரட்டப்படுவார்கள், அல்லது அவர்கள் சிலர் இஸ்லாத்துக்குள்ளே நுழைவார்கள். கண்ணியமானவர்களே, எமக்கு தெரியும் அண்மை காலமாக இஸ்ரேல் அதாவது பலஸ்தீன் மக்களுக்கு, காசா மக்களுக்கு செய்த கொடுமைகள் எமக்கு தெரியும். இப்போது அமைந்திருக்கிற அதாவது அதனுடைய விடயம் சத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் இதற்கு பிறகு நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள். எத்தனையோ இஸ்ரேலிலே உள்ள யூத குடும்பங்கள் எல்லாம் அங்கு இருக்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு அவர்கள் வசிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்திலே அந்த மண் இஸ்லாமியர்களுடைய கையில் தான் கிடைக்க போகிறது. அந்த பைத்துல் மக்தீஸ், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களின் கையில் நிச்சயமாக வரப்போகிறது, சந்தேகம் இல்லை. பெரும்பாலும் உலமாக்களுடைய கருத்தின் அடிப்படையில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அவர்களின் தலைமையின் கீழ் அது கைப்பற்றப்படும். சகோதரர்களே, எனவே அந்த இடம் முஸ்லீம்களின் கேந்திரஸ்தலமாக இருக்கும், ஆட்சியின் முக்கியமான இடமாக அமையும். மக்கள் எல்லாம் அங்கே சேர்ந்து கொள்வார்கள். இதற்கு பிறகு என்ன நடக்கும்? அங்குள்ளவர்கள் அதாவது மதீனாவில் இருப்பவர்கள் எல்லாம் இங்கு வர ஆரம்பித்து விடுவார்கள். மதீனா பாலடைந்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், ஹராபு யஸ்ரிப், அதாவது உம்ரான் பைத்துல் மக்தீஸ் ஹராபு யஸ்ரிப். பைத்துல் மக்தீஸ் நிறுவப்பட்டால், அங்கே ஆட்சி அமைக்கப்பட்டால், தானாகவே அங்கே மதீனா பாலடைந்து விடும். எந்த அளவு என்றால், மதீனாவில் வாழக்கூடிய மக்கள் குறைந்து குறைந்து விடுவார்கள். இமாம் அரிஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள் அவர்களுடைய நூலிலே, இன்றைய நிலை மதீனாவிலே மக்கள் அதிகரிக்கிறார்கள் இல்லை, வெளியிலே செல்பவர்கள் அல்ல, அங்கே வசிப்பவர்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கவில்லை, அங்குள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, குறைந்து கொண்டுதான் போகிறது என்கிறார்கள். நாம் சிலரிடத்திலும் அறிந்த வகையில், அங்கே சிலர் பெரிய செல்வாக்கியிருந்தால் வேறு வேறு நாடுகளுக்காக அவர்கள் சென்று அங்கே வசித்து விடுகிறார்கள், தங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்கிறார்கள். இப்படியாக மதீனாவிலே இருக்கக்கூடியவர்கள் குறைந்து குறைந்து குறைந்து, இது கடைசி கட்டத்தில் நடக்கக்கூடிய விடயம். இறுதிக்கட்டம் உலகத்திற்கு அழிவு நெருங்கிய கட்டத்தில் மதீனாவிலே யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள். மதீனா பாலடைந்த ஒரு இடமாக ஆகிவிடும். அதனுடைய சிறப்பு குறையாது. அந்த சிறப்பு அவ்வாறாக இருந்தாலும் கூட மக்கள் அதை விட்டும் சென்று விடுவார்கள் என்பது நபியுடைய ஹதீஸாக இருக்கிறது, புகாரி முஸ்லீமிலே வந்திருக்கிறது. யத்ருகூனல் மதீனத் அலா கைரி மா கானத், மதீனாவை அது எந்த சிறந்த நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில் அவர்கள் விட்டுவிட்டு மக்கள் செல்வார்கள். லாயக்ஷாஹா இல்லல் ஆவாஃபி, அந்த மதீனாவை சூழ்ந்து கொள்ளக்கூடியது அதாவது பறவைகளும் ஐவாய் மிருகங்களும் தான் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, அங்கே வீடுகள் இருக்கும், பாதைகள் இருக்கும், மனிதர்கள் மக்கள் இருக்க மாட்டார்கள், சில அறிவிப்பின் பிரகாரம் நல்லவர்கள் இருக்க மாட்டார்கள், அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் தான் அங்கே சுத்தி கொண்டிருக்கும், ஐவாய் மிருகங்கள் நடமாடிக்கொண்டிருக்கும், மஸ்ஜிதுகளுடைய தூண்களில் கூட அவைகள் சிறுநீர் கழிக்கும் அளவுக்கு அப்படி ஒரு பாலடைந்து போன இடமாக மாறும். இன்று எத்தனையோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் மக்கா மதீனாவில் நிறைந்து காணப்படுகிறார்கள். இப்படி இருக்கிற இடம் மறுமை அண்மித்த காலத்தில் இதே போன்ற மக்காவுக்கும் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் பிறகு ஒரு கட்டத்தில் சொல்வோம். கண்ணியமானவர்களே, உலகம் அழிகின்ற பொழுது இப்படியான நிகழ்வு நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. எனவே மதீனா பாலடைந்து விடுவதும் மறுமை நாளின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து அதற்கு பிறகு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹராபு யஸ்ரிப், எப்பொழுது மதீனா பாலடைந்து விடுமோ அங்கே அல் மல்ஹமா, பெரும் யுத்தம் நடக்கும் என்றார்கள். நபி ஒரு தொடரிலே சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பெரும் அடையாளங்களில் ஒன்றுதான் அல் மல்ஹமத்துல் குபரா எனப்படக்கூடிய பெரும் யுத்தம். கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு யுத்தம். அதை சொல்வதற்கு முன்னால் இன்னும் இரண்டு அடையாளங்கள் அதற்கு முன்னால் நடைபெறும் என்பதை சொல்லிவிட்டு சொல்ல வருகிறேன். 69வது அடையாளமாக ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களை தாக்குவதற்காக வேண்டி, அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி ஒரு படையினர் காபாவை நோக்கி படையெடுப்பார்கள். அப்படி வரக்கூடிய படையினர் அவ்வளவு பேரும், வரக்கூடிய அனைவரும், அவர்களில் சேராதவர்கள் கூட அந்த பகுதியில் இருந்தவர்கள் அனைவரும் பூமிக்குள்ளே சுழிவாங்கப்படுவார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபைதா கானூ பி பைதா மினல் அர்த், அவர்கள் பைதா என்ற இடத்துக்கு வந்துவிட்டால், அந்த படை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து காபத்துல்லாவோடு போரிடக்கூடிய வரக்கூடிய அந்த படை, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள இடம்தான் பைதா என்பது. அந்த இடத்துக்கு வரும் பொழுது அங்கே அவர்கள் மொத்தமாக சுழிவாங்கப்படுவார்கள். அவர்களில் ஆரம்பமானவர்களும் அவர்களில் இறுதியானவர்களும் அனைவருமே சுழிவாங்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது அருமை சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர்களோடு சம்பந்தம் இல்லாதவர்கள், அந்த பகுதியிலே அவர்களோடு அதாவது அந்த இடத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள், அதை பற்றி அந்த யுத்தத்திலே சேராமல் அதை பற்றி வெறுப்போடு இருந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து சுழி வாங்கப்படுவார்கள் என்று கேட்டதற்கு, ஆம் அனைவரும் சேர்ந்து சுழி வாங்கப்படுவார்கள், ஆனால் கியாமத்துடைய நாளிலே அவர் அவருடைய நீயத்துக்கு ஏற்ப அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அந்த பெரும் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் நடைபெறக்கூடிய ஒரு விடயம். அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒன்று நடைபெறும், 70வது அடையாளமாக, அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடைபெறும், மிகப்பெரிய ஒரு இஸ்தீரமான ஒரு சமாதான உடன்படிக்கை. அவர்களுக்கு மத்தியிலே மோதல்கள் இன்று காலத்திலே நாம் பார்த்தால் இஸ்லாமியர்களும் அப்படி அந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் சமாதானம் பிரச்சனை சண்டை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. கடைசி காலத்திலே அவர்கள் இரு சாராருக்கும் மத்தியில் பெரும் ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்யப்படும், சமாதான உடன்படிக்கை செய்யப்படும். அதுவும் அல்லாஹ் ஒரு காரணத்துக்காக அதை ஏற்படுத்துகிறான். இந்த இரு சாராறுகளையும் சமாதானப்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு உடன்படிக்கை செய்ய வைத்து இன்னும் ஒரு விடயத்தை அல்லாஹ் செய்வதற்காக அல்லாஹ் செய்கிறான். அதுதான் நபி அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லிவிட்டார்கள். அபூதாவுதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சதுசாலிஹூன ரூம், ரோமர்களோடு அந்த ஐரோப்பிய அமெரிக்கர்களோடு அந்த கிறிஸ்தவர்களோடு நீங்கள் ஒரு உடன்படிக்கை நிச்சயமாக செய்ய போகிறீர்கள், கியாமம் அண்மித்த நாளையில் நீங்கள் செய்வீர்கள், சுல்ஹன் ஆமீனன், அச்சம் தீர்ந்த பயம் இல்லாத ஒரு உடன்படிக்கை, உண்மையான ஒரு உடன்படிக்கையாக செய்வீர்கள். செய்துவிட்டு நீங்களும் பதஹூன அன்தும் வஹும் அதுவம் மின் வராயிக்கும், நீங்களும் அவர்களுமாக சேர்ந்து உங்களுக்கு பின்னால் உள்ள இன்னொரு எதிரியை நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்வீர்கள். அவர்கள் யார் என்பதிலே கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. சில உலமாக்களின் கருத்தின் பிரகாரம் குஃபாரிகள் காபிர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய இந்த கூட்டத்தினர் தான் இங்கே சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். எனவே இவர்கள் அல்லாத இன்னும் ஒரு சாராருக்கு அழிவை உண்டாக்குவதற்காக அல்லாஹ் இரண்டு சாராரையும் சேர்த்து வைக்கிறான். இவர்கள் இரண்டு சாராரும் சேர்ந்து பெரும் தொகையானவர்கள், இவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை வெல்வார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் வென்று அவர்களுடைய கனிமத்தையும் பெற்று வருவீர்கள். இப்படியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மர்ஜ் என்ற ஒரு உயர்ந்த இடத்தில் நீங்கள் வந்து நிற்பீர்கள். அந்த நேரத்திலே ரோமர்களில் ஒருவன் அந்த கிறிஸ்தவர்களின் ஒருவன் சொல்வான், கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்கள், எப்படி எப்படி பிரச்சனை நடக்கிறது என்று பாருங்கள். ரோமர்கள் அந்த கிறிஸ்தவர்களில் ஒருவன் சொல்வான், நாங்கள் இந்த அவனுடைய ஒரு சிலுவையை எடுத்து காட்டி சொல்வான், இதனுடைய பரக்கத்தினால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், நாம் இருவரும் சேர்ந்து இந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றது உங்களால் அல்ல, எங்களுடைய பரக்கத்தால், எங்களுடைய இந்த சிலுவையின் பரக்கத்தால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிற பொழுது முஸ்லிம்களில் ஒருவருக்கு கோபம் ஏற்படும். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்ன செய்வார், எந்த சிலுவையை உயர்த்தி இதுதான் இவன் வெற்றிக்கு காரணம் என்று சொன்னானோ அந்த சிலுவையை அடித்து நொறுக்கி விடுவார், அதை துண்டு துண்டாக உடைத்து விடுவார். இதை பார்த்த யூதர்களுக்கு கோபம் உண்டாகும், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு கோபம் உண்டாகும். அவர்கள் கோபத்தினால் திட்டம் தீட்டுவார்கள். உடன்படிக்கை உடனடியாகி நபி சொன்ன விடயம் உடனடியாக அந்த இடத்திலே உடன்படிக்கை முறித்து விடுவார்கள். இதற்கு பிறகு எங்களுக்கும் உங்களுக்கும் சமாதான உடன்படிக்கை கிடையாது. எனவே அந்த ரங்கத்தில் யுத்தத்துக்காக தயாராகுவார்கள். ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது, ஒரு கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது, 9 மாதங்களாக அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி தயார் செய்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ பெரும் பட்டாளத்தை சேர்த்துக் கொள்வார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த நிகழ்வுகளுக்கு இந்த உடன்படிக்கைக்கு பிறகு மல்ஹமா எனப்படக்கூடிய பெரும் யுத்தம் நடக்கும், அந்த யுத்தம் தான் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் ஒன்றாக இருந்த ஒரே உடன்படிக்கையின் கீழ் இருந்தவர்களுக்கு மத்தியில் ஒரு விடயத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அவர்களும் திரும்பவும் இரு சாராராக பிரிந்து அவர்கள் வைராக்கியம் வைத்து இரு சாராருக்கும் மத்தியில் ஒரு யுத்தம் நடக்கும். இந்த யுத்தம் சாதாரணமான யுத்தம் அல்ல. உலகத்தில் உலக மகா யுத்தம் முதலாவது இரண்டாவது என்று நடைபெற்றிருக்கிறது, இது மூன்றாவதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது என்றாலும் உலமாக்கள் சொல்கிறார்கள் லா மசீல லஹா, இதற்கு ஒரு முன்னுதாரணம் காட்ட முடியாது, அவ்வளவு பயங்கரமான யுத்தம். இது போன்ற ஒரு யுத்தம் உலகத்திலே இதற்கு முன் நடந்ததும் கிடையாது, நடக்க போவதும் கிடையாது. அவ்வளவு பெரும் படையுடன் முஸ்லீம்களும் ஒரு பக்கமாக கிறிஸ்தவர்களும் ஒரு பக்கமாக, ஹதீஸ்ரியல் மல்ஹமால் குபரா, பெரிய யுத்தம் என்று வர்ணிக்கப்படுகிறது இந்த யுத்தத்துக்கு. இன்றும் அந்த இதிலே நம்பி அந்த கிறிஸ்தவர்கள் இந்த யுத்தத்துக்கு ஹர்மஜிதூன் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள், அல்லது அர்மாஜிதூன் என்ற பெயரை இந்த யுத்தத்துக்கு அவர்கள் முதுகெலும் சூட்டி அவர்களும் இதிலே நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இந்த யுத்தம் நிச்சயமாக மறுமை அண்மித்த காலத்தில் நடைபெறப் போகிறது என்பது நபியுடைய ஹதீஸாக இருக்கிறது. எந்த அளவு என்றால், விரோதிகள் எதிரிகள் 80 படைகளாக 80 கொடிகளுக்கு கீழால் நிற்பார்கள். அந்த விரோதிகளின் ஒவ்வொரு படையிலும் அவர்களுடைய ஒவ்வொரு கொடிக்கு கீழாலும் 12,000 பேர் இருப்பார்கள். கண்ணியமானவர்களை கிட்டத்தட்ட 960,000 பேர், அதாவது அந்த கிறிஸ்தவர்களின் படையிலே அணிவகுத்து நிற்பார்கள் யுத்தத்துக்காக வேண்டி. இதே போல முஸ்லீம்களும் பெரும் தொகையினர் முஸ்லீம்களும் எதிர்த்து நிற்பார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விடயம், நபி அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீண்ட ஹதீஸ். சொன்னார்கள், இப்படியாக பெரும் யுத்தத்துக்கு தயாராக கூடிய நேரத்தில் விரோதிகள் எந்த இடத்தில் நிற்பார்கள், முஸ்லீம்கள் எந்த இடத்தில் நிற்பார்கள் என்பதை கூட நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள். ஷாமுடைய ஒரு ஹலப் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அதற்கு அண்மையிலே உள்ள இடம்தான் அமாக் அல்லது தாபிக் என்று சொல்லப்படக்கூடிய இடம். இந்த இடம்தான் அந்த நாளையில் எதிரிகளுடைய யுத்தம், அதாவது யுத்தம் நடப்பதற்காக வேண்டி அவர்கள் நிற்கக்கூடிய இடமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல ஷாமுடைய பகுதிகளில் மிக சிறந்த பகுதியாக டமஸ்கஸ் இதுதான் முஸ்லீம்களுடைய தங்குமிடமாக இருக்கும். இரண்டு சாராரும் யுத்தத்துக்காக தயாராகுவார்கள். யுத்தத்துக்காக நிற்கிற பொழுது நபி சொன்ன விடயம் சொன்னார்கள். அந்த நேரத்திலே அந்த விரோதிகள் அந்த கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், இதற்கு முன்னாலும் சிறிய சிறிய எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கும், அந்த யுத்தங்களில் அந்த கிறிஸ்தவர்கள் பலர் சிறை கைதிகளாக அவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றவர்களும் அவர்களில் இருப்பார்கள், பலர் இஸ்லாத்தை தழுவி இருப்பார்கள், இவர்களும் சேர்ந்துதான் முஸ்லீம்களின் படையோடு வருவார்கள். அணிவகுத்து நிற்கும் பொழுது இரண்டு சாராரும் அணிவகுத்து நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் சொல்வார்களாம் முதலிலே எங்களிடம் இருந்து யாரெல்லாம் சிறை கைதிகளாக உங்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்று இன்று யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களை எங்களோடு மோத விடுங்கள், அவர்களை எங்களோடு விடுங்கள், நாங்கள் சண்டை பிடிக்கிறோம் என்பார்கள். சொல்வார்கள் முஸ்லீம்கள், இல்லை, அவ்வாறு அவர்களை மாத்திர நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து யுத்தம் செய்வோம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நான் இடையிலே சொல்லிக் கொள்கிறேன். ஷாமுடைய பகுதி ஷாம் என்னும் பொழுது சிலர் சிரியா என்று மட்டும் சொல்வார்கள். சிரியா என்பது ஷாமினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, அதாவது ஷாம் என்பது ஒரு தனி நாடாக இருந்து இப்பொழுது அது பல பகுதிகளாக இருக்கிறது. அதிலே லெபனான், பலஸ்தீன், ஜோர்டான், சிரியா, திமஷ்க் இது போன்ற பல நாடுகள் உள்ளடக்கிய ஒரு பகுதிதான் நபியுடைய சஹாபாக்களுடைய காலத்தில் ஷாம் என்று இருந்தது. சிரியா என்பது, அதாவது சூர்யா என்று அரபிலே சொல்வார்கள், இது அதிலே ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே இந்த ஷாமுடைய பகுதியில் தான் இந்த யுத்தம் நடைபெறுகிறது. சகோதரர்களே, இப்படியாக அவர்கள் யுத்தத்துக்காக தயாராக நிற்பார்கள். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் எப்படியோ அல்லாஹ் அதனை கடத்தி விடுவான். நான்காவது நாளாகும் பொழுது அந்த நாளுக்கு இடையிலே முஸ்லீம்கள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருப்பார்களோ எல்லோருமே வந்து அணியிலே சேர்ந்து கொள்வார்கள். முஸ்லீம்களும் பெரும் படை, அதே போன்று கிறிஸ்தவர்களும் பெரும் படை, இரண்டு படைகளும் மோத ஆரம்பிக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த நாளில் அந்த படையோடு சேரக்கூடியவர்கள் திமிஷ்கிலே இருக்கக்கூடிய சிறந்த மக்கள், அந்த படையில் முஸ்லீம்களோடு அதிகமானவர்கள் சேர்ந்து கொள்வார்கள் என்றார்கள். படையிலே மூன்றில் ஒரு பகுதி அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் சொன்னார்கள். அவர்களில் மூன்றில் ஒரு சாரார் முஸ்லீம்களில் யுத்தம் நடக்கும் போது நாம் இதிலே மோத முடியாது என்று புறமுது காட்டி அப்படியே பின்வாங்கி சென்று விடுவார்கள். யுத்தத்தில் யுத்தத்துடைய நாளையில் புறமுது காட்டுவது பெரும்பாவங்களில் ஒன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த கட்டத்தில் மூன்றில் ஒரு சாரார் பின்வாங்கி சென்ற பொழுது இவர்கள் இப்படி செல்வார்கள். இவர்களை பற்றி நபி சொன்னார்கள், லா யதூபுல்லாஹு அலைஹிம் அபதா, அல்லாஹ் இவர்களுக்கு எக்காலமும் தௌபாவை நசீபாக்க மாட்டான், இவர்கள் நஷ்டவாளிகள் என்று சொல்லிவிட்டு இன்னும் மூன்றில் ஒரு சாரார் பெரும் படை முஸ்லிம்களில் மூன்றில் ஒரு சாரார் அங்கு ஷஹீதாக்கப்படுவார்கள். இரண்டு சாராரிலும் அதிகமான கொலைகள் நடக்கும். அங்கே முஸ்லிம்களில் மூன்றில் ஒரு சாரார் அப்படி அந்த இடத்திலே ஷஹீதாகி விடுவார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்த ஷஹீதுகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஃலலு ஷுஹதா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரும் சுஹதாக்கள் இவர்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். படையில் மூன்றில் ஒரு பகுதிதான் யுத்தத்திலே மோதி வெற்றி கொள்வார்கள். இறுதியில் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அவர்களில் அதிகமானவர்கள்
அவர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள், அவர்களும் முஸ்லீம்களோடு சேர்ந்து கொள்வார்கள். பின்னால் கண்ணியமானவர்களே, இந்த மல்ஹமால் குபரா பெரிய இந்த யுத்தத்துக்கு பின்னால் தான் குஸ்துன்தீனியா என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது துருக்கியுடைய தலைநகராக இருக்கக்கூடிய இஸ்தம்பூல் இந்த நகரம் வெற்றி கொள்ளப்படும் என்பதையும், அதே ஹதீஸிலே நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த மல்ஹமாவுக்கு பிறகு, இந்த யுத்தத்துக்கு பிறகு அந்த வெற்றி நடக்கும் என்று சொன்னார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அந்த பெரும் யுத்தத்துக்கும் இந்த குஸ்துன்தீனியா என்று சொல்லப்படக்கூடிய பட்டினம், அந்த நகரம் வெற்றி கொள்ளப்படுவதற்கும் இடையில் 6 வருடங்கள் இருக்கும். 7வது வருடத்தில் தஜ்ஜால் வெளியாகி விடுவான் என்ற செய்தியை சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே குஸ்துன்தீனியா என்று சொல்லப்படுவது, குஸ்துன்தீனியா என்று சொல்லப்படுவது துருக்கியுடைய அதாவது தலைநகரமாக இருக்கக்கூடிய இஸ்தம்பூல். ஏற்கனவே இந்த இஸ்தம்பூல் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது முஹம்மத் அல் ஃபாத்திஹ் என்று சொல்லக்கூடியவர் 1453வது ஆண்டில் உஸ்மானிய ஆட்சியாளர்களுள் 7வது ஆட்சியாளர், இவர் அதை வெற்றி கொண்டார். 30 வருட காலம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இஸ்லாமிய கிலாபத் அங்கே நிறுவப்பட்டது. ஆனாலும் பின்னாலும் அது அந்நியர்களுடைய கையிலே சென்று விட்டது. இந்த நபி அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டு செல்வது அந்த காலத்தில் சொன்ன அந்த வெற்றி அல்ல. கியாமத் அண்மித்த நாளையில் அது ஒரு யுத்தமாக நடந்தது, மோதலாக நடந்தது. ஆனால் இந்த குஸ்துன்தீனியா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்தம்பூல், இது வெற்றி கொள்ளப்படுவது ஆச்சரியமான ஒரு வெற்றியாக இருக்கும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், இஸ்லாமியர்களை பற்றி அனைவருக்கும் பயம். இஸ்லாமியர்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அவர்கள் பெரும் யுத்தத்தில் அதாவது முகம் கொடுத்து வெற்றி பெற்றவர்கள் என்று இஸ்லாமியர்களை பற்றி ஒரு பெரும் பயம் இருக்கும். ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழே அங்கே செல்வார்கள். கண்ணியமானவர்களே, 70,000 மக்களோடு, 70,000 நபர்களோடு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அந்த குஸ்துன்தீனியாவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி செல்வார்கள். சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அதை சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, ஹல் சமிஅதும் பிமதீனத்தின், அதாவது ஒரு நகரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஜானிபும் மின்ஹா ஃபில் பஹர் வ ஜானிபும் மின்ஹா ஃபில் பர், அதில் ஒரு பகுதி கடலிலும் இன்னும் ஒரு பகுதி அழகாக அதனுடைய அதாவது போட்டோ போடப்பட்டிருக்கிறது. அந்த நகரம் ஒரு பகுதி கடலுக்குள்ளால் இருக்கிறது, இன்னும் ஒரு பகுதி தரையிலே இருக்கிறது. இப்படியான ஒரு நகரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். காலூடாம் ஆம் யா ரசூலல்லாஹ், கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றார்கள். சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யஹுஸுஹா 70,000 மின் பனி இஸ்ஹாக், பனு இஸ்ஹாக்கை சேர்ந்த இஸ்லாமியர்கள் 70 பேர் அந்த இடத்துக்கு அங்கே சென்று அதை வெற்றி கொள்ளாத வரை கியாமத்து நாள் நடைபெற மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபைதா ஜாஊஹா, அந்த இடத்துக்கு சென்றால் அவர்கள் அங்கே வாளேந்தி போரிட மாட்டார்கள், அதாவது அம்புகளை எரிய மாட்டார்கள், எந்த யுத்தமும் அங்கே நடக்காது. அவர்கள் சென்று கடலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு முன்னால் நிற்பார்கள். அதை சுற்றி வர பாதுகாப்பு சுவர்கள் போடப்பட்டிருக்கும். அதற்கு முன்னால் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை சொல்வார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவன் தான் பெரியவன் என்ற இந்த வார்த்தைகளை சத்தமாக அந்த மனிதர்கள் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த கடல் பக்கமாக இருந்த சுவர் இடிந்து அவர்களுக்கு வழி கொடுக்கும். பின்னால் தரை பக்கமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு முன்னால் வருவார்கள். வந்து சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இந்த வார்த்தையை சொல்வார்கள். உடனே அந்த பக்கமாக இருந்த ஒரு சுவரும் உடைந்து விடும். 3வது விடுத்தமாக லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பார்கள். அவர்களுக்கு முழுமையாக அந்த இடத்துக்குள்ளால், அந்த குஸ்துன்தீனியாவுக்குள்ளால் செல்வதற்கு வழி திறக்கப்படும். அவர்கள் அணி அணியாக செல்வார்கள், யாரும் மோத வரமாட்டார்கள், எந்த சண்டையும் இல்லை. அவர்களுக்கு அப்படி அந்த குஸ்துன்தீனியா அவர்களுடைய கையிலே கிடைக்கும். பெரும் பொக்கிசங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாளிகையில் பெரும் கருவூலங்கள் எல்லாம் இருக்கிறது. ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு, அதாவது உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அங்கே வைக்கப்பட்ட எத்தனையோ பொக்கிசங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகள் பெரும் கனிமத் பொருட்கள். இவைகளை முஸ்லீம்கள் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் வரும், இதோ தஜ்ஜால் வந்து விட்டான், தஜ்ஜால் வெளியாகி விட்டான் என்ற சத்தம் வரும். உடனே இவர்கள் கனிமத்தை எடுக்க மாட்டார்கள், அதை பங்கு வைக்க மாட்டார்கள். உடனடியாக அந்த ஈமானிய படை, அல்லாஹ்வின் நம்பிக்கையோடு இருந்த அந்த படை முழுமையாக அந்த இடத்தை விட்டும் அப்படியே பொருட்களை விட்டுவிட்டு தஜ்ஜாலை எதிர்ப்பதற்காக வேண்டி அணி அணியாக அப்படியே செல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்த அடையாளமாக தஜ்ஜாலுடைய தஜ்ஜால் வெளியாகுவது. இது ஒரு பெரும் அடையாளம். இதை ஒரு தனி குத்துபாவாகவே செய்ய முடியும். கண்ணியமானவர்களே, குத்துபாவின் இறுதியில் முக்கியமான ஒரு சில விடயம் சொல்ல இருப்பதால் முடியுமானவரை தஜ்ஜாலை பற்றிய ஒரு சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய குத்துபாவில் செய்துவிட்டு மீதமுள்ளதை அடுத்த குத்துபாவிலே சொல்ல வருகிறேன். அதாவது தஜ்ஜாலை பற்றி பல விடயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. தஜ்ஜால் என்பவன் யார்? அவனுக்கு ஏன் அல் மசீஹு தஜ்ஜால் மசீஹ் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? அவன் எதை வாதாடி கொண்டிருப்பான்? அவனுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும்? அவனுடைய உடம்புடைய நிலைகள் எவ்வாறு இருக்கும்? அவன் வருவதற்கு முன்னால் உலகத்தில் என்ன நடைபெறும்? அவன் எங்கிருந்து வெளியாகுவான்? இப்பொழுது எங்கே இருக்கிறான்? அவனோடு யார் யாரெல்லாம் சேர்ந்து கொள்வார்கள்? அவனை யாராவது இதற்கு முன்னால் கண்டவர்கள் இருக்கிறார்களா? அவன் அதாவது எவ்வளவு காலம் உலகத்திலே இருப்பான்? எங்கெங்கெல்லாம் செல்வான்? அவன் மக்களுக்கு என்ன குழப்பங்களை உண்டு பண்ணுவான்? அவனுடைய சித்னாவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள என்ன வழி? அவன் எவ்வாறு அழிந்து மடிந்து நாசமாகி போவான் என்ற விடயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு. இவைகளையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த குத்துபாவின் முடிமானவரை சொல்லலாம். கண்ணியமானவர்களே, ஒரு சில பகுதியை சொல்கிறேன். தஜ்ஜால் என்பவன் கியாமத்தினால் அண்மித்த நாளையில் வெளியாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பவாதி. அவனை அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா மக்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக இறுதி காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவு அல்லாஹுடன் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒருவன். சகோதரர்களே, ஏனைய மனிதர்களுக்கு இல்லாத பல சக்திகளை பல வல்லமைகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். சிலரை உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வான், வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வான். சில ஆற்றல்களை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். விரிவாக பின்னால் இன்ஷா அல்லாஹ் அதை சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, இப்படியான சில விடயங்களை எல்லாம் அபூர்வமான விடயங்களை செய்வான். அவனுடைய விடயத்தை நபி சொன்னார்கள், அவன் ஒற்றை கண்ணனாக இருப்பான். கண்ணியமானவர்களே, இப்படி சில அடையாளங்களை நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவனை போல ஒரு ஃபித்னா, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை போன்ற ஒரு குழப்பம் கியாமம் வரைக்கும் வரப்போவதும் இல்லை, வந்ததும் கிடையாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு ஃபித்னாவாக இருக்கும். சகோதரர்களே, முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, லா தகூமு இன்னா ஸாஅத்து லா தகூம், கியாமத்துடைய நாள் உருவாகாது. பத்து நிகழ்வுகள் நடக்கும் வரைக்கும், பெரும் பத்து அத்தாட்சிகள் நடக்கும் வரைக்கும் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு பெரிய அடையாளங்களில் சொன்னார்கள். ஒரு புகை வெளியாகும், அதே போன்று தஜ்ஜால் வெளியாகுவது, ஒரு மிருகம் வெளியாகுவது, இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் பேசிப்படும். சகோதரர்களே, இன்னொரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, மூன்று அத்தாட்சிகள் வெளியாகிவிட்டால் யாருடைய ஈமானுக்கும் எந்த பிரயோசனம் உண்டாக மாட்டாது. மூன்று விடயங்கள் வெளியாகிவிட்டால் யாருக்கும் அவருடைய ஈமானுக்கு எந்த பிரயோசனம் உண்டாகாது. எப்படிப்பட்டவர்கள்? இதற்கு முன்னால் ஈமான் கொள்ளாதவர்கள் இந்த நிலைமைகளை பார்க்கிற பொழுது ஈமான் கொண்டால் அந்த ஈமானுக்கு எந்த பெருமதியும் இல்லை. அதே போல ஈமானில் பலகீனர்கள் இந்த நேரத்தில் ஈமானை அதிகரிக்க நாடினாலும் அதிலும் எந்த விதமான பிரயோசனமும் முடியாது. எல்லோருமே இந்த நிகழ்வுகளுக்கு முன்னால் ஈமானை பலப்படுத்த வேண்டும், ஈமான் இல்லாதவர்கள் ஈமானிலே நுழைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நபி மூன்று விடயத்தை சொன்னார்கள். ஒன்று, சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும். சகோதரர்களே, அதே போன்று தஜ்ஜால் வெளியாகுவது, அந்த தாபத்துல் அர்த் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிருகம் வெளியாகுவது என்பது என்று அந்த மூன்று விடயத்தையும் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவனுடைய ஃபித்னா உலகத்திலே இருக்கக்கூடிய ஃபித்னாக்களுள் மிகப்பெரிய ஃபித்னா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அதே போல இவனைப் போல ஒரு படைப்பு, ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான படைப்பு வேறு எதுவையும் அல்லாஹ் படைக்கவில்லை. உலகத்தில் படைக்கப்பட்ட மிகவும் பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு படைப்பு என்பதையும் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார்கள். புகாரிலே ஒரு ரிவாயத் வந்திருக்கிறது, இன்னில அந்தர் துக்குமுஹு இன்னில உந்திருக்குமுஹு, நான் உங்களுக்கு அந்த தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்கிறேன். வந்த எல்லா நபிமார்களும், அவன் எந்த காலத்தில் எப்பொழுது வெளியாகுவான் என்பது தெரியாது, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தங்களுடைய கூட்டத்துக்கு தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அவனுடைய ஃபித்னா பயங்கரமானது, நீங்கள் யாரும் மாட்டிக்கொள்ள கூடாது, ஏமாந்து விட வேண்டாம். ஒவ்வொரு நபிமாரும் தங்களுடைய உம்மத்துக்கு தஜ்ஜாலை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். நானும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், ஆனாலும் வேற எந்த நபியும் சொல்லாத ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னஹு அவர் வஇன்னல்லாஹ லைஸ பிஅவர், அவன் ஒற்றை கண்ணனாக இருக்கிறான், அல்லாஹ் அப்படி ஒற்றை கண்ணன் அல்ல. எனவே அவனுடைய அடையாளங்கள் தெளிவாக இன்னும் பல ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தன்மையும் இவனுடைய தன்மையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் வித்தியாசமாக இருக்கும். எனவே ஏமாந்து விடாமல், ஏனென்றால் அவன் தன்னை ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருப்பான். ஈமானில் பலகீனர்கள் அவனோடு சேர்ந்து கொள்வார்கள். எனவேதான் நபி அலைஹிஸ்ஸலாம் ஏனைய நபிமார்களும் இந்த அளவு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன் யக்ருஜு அனா ஃபீக்கும், நான் உங்களில் இருக்கும் பொழுது நபிக்கே தெரியாது எப்பொழுது வெளியாகுவான் என்பதாக சொன்னார்கள். நான் உங்களோடு இருக்கும் பொழுது அந்த தஜ்ஜால் வந்துவிட்டால் நான் உங்களுக்காக அவனோடு நான் வாதாடுவேன், அவனோடு நான் போராடுவேன் வாதாடுவேன் என்றார்கள். நான் இல்லாத நேரத்தில் எனக்கு பிறகு அந்த தஜ்ஜால் வந்தால் ஒவ்வொரு மனிதனும் நப்சஹு ஹஜீஜ், ஒவ்வொருவரும் தனக்கு தானே வாதிடக்கூடியவர்களாக மாற வேண்டும், ஒவ்வொருவரும் அதற்குரிய பலத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈமானிய பலத்தை உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த தஜ்ஜாலுடைய செய்திகள் மிக விசாலமான ஒரு செய்தி, விரிவான செய்தி. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல அவனுடைய பல விடயங்கள் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், ஒரு நீண்ட சம்பவம், அந்த சம்பவத்தோடு இதனுடைய விடயத்தை சுருக்கிக் கொள்கிறேன். சஹி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஜஸ்ஸாஸா என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகத்துடைய ஒரு சம்பவம். கண்ணியமானவர்களே, இந்த தஜ்ஜாலை இதற்கு முன்னால் கண்டிருந்தால், கண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்றால் ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரழியல்லாஹு அவர்கள் அவன் தஜ்ஜாலை கண்டிருக்கிறார்கள். அந்த கண்ட சம்பவத்தை தான் இங்கே நாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். பாத்திமா பின் ஃபைஸ் ரழியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தார்கள், மஸ்ஜிதுக்கு ஒன்று சேர்த்தார்கள், தொழுகை நடத்தினார்கள், பின்னால் மிம்பரிலே ஏறினார்கள், மிம்பரில் ஏறி ஒரு புன்முறுவல் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு எங்களுக்கு ஒரு விடயத்தை சொன்னார்கள், நான் எதற்காக உங்களை ஒன்று சேர்த்திருக்கிறேன் தெரியுமா, முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்லப் போகிறேன். தமீமுத்தாரி இவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் எங்களோடு சேர்ந்து கொண்டார். இவர் கண்ட ஒரு சம்பவத்தை நான் தஜ்ஜாலை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் சொன்ன செய்திக்கு இவர் கண்ட செய்தி நேர்படுகிறது, சந்தோஷமாக சொன்னார்கள். தமீமுத்தாரி என்னிடத்திலே சொன்ன இந்த சம்பவத்தை இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர்கள் அந்த சம்பவத்தை நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதாவது அந்த தமீமுத்தாரி ரழியல்லாஹு அவர்களும் இன்னும் பல சஹாபாக்களும் கிட்டத்தட்ட 30 பேர் ஒரு நாள் கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடலிலே 30 பேர் பிரயாணம் செய்கிறார்கள். அவர்கள் கடலிலே கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே அலைகள் அதிகமாக, அலைகள் கொந்தளிப்பு அதிகமாகி அவர்கள் திசை மாறி வேறொரு இடத்துக்கு செல்கிறார்கள். மேற்கு பக்கமாக ஒரு திசையை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். சகோதரர்களே, அவர்கள் ஒரு மாத காலமாக இவ்வாறாக கடலிலே தத்தளித்து ஏதோ ஒரு திசை மாறி வேறொரு இடத்துக்கு செல்கிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள் ஒரு தீவு காணப்படுகிறது. தீவுக்கு அண்மையிலே அவர்கள் அப்படியே அலைமோதி சேர்க்கப்படுகிறார்கள். பின்னால் அவர்கள் சில வள்ளங்களில் ஏறி அவர்கள் அப்படியே என்ன செய்கிறார்கள், அந்த தீவுக்குள்ளால் நுழைகிறார்கள். தீவுக்குள்ளால் நுழைந்த உடனே அங்கே ஒரு மிருகம் காணப்படுகிறது, பயங்கரமான தோற்றம். அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி ஒரு மிருகத்தை நாம் பார்த்ததே கிடையாது, அதன் ரோமங்கள் நிறைந்து காணப்படுகிறது, அதனது முன்பகுதியும் பின்பகுதியும் வித்தியாசம் விளங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு தோற்றத்திலே ஒரு மிருகம் இருந்தது. அந்த மிருகத்திடத்திலே நாங்கள் கேட்டோம், நீ யார் என்று கேட்டோம். கேட்ட நேரத்தில் அனல் ஜஸ்ஸாஸா, நான் தான் ஜஸ்ஸாஸா என்று சொன்னது. ஜஸ்ஸாஸ் என்பது அதாவது துப்பறியக்கூடிய, உளவு பார்க்கக்கூடிய ஒருவருக்கு தான் சொல்வது. எனவே ஜஸ்ஸாஸா என்று சொல்லிவிடுகிறது. அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், ஜஸ்ஸாஸா என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு பதிலேதும் சொல்லாமல் வித்தியாசமான ஒரு பதிலை சொல்கிறது, இதோ இதற்குள்ளால் தென்படுகிறது ஒரு கோட்டை, அதற்குள்ளால் ஒரு மனிதர் இருக்கிறார், அவரிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், உங்களை சந்திப்பதற்கு மிகவும் ஆசையோடு இருக்கிறார், உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர்கள் மனிதர்களை இல்லாத ஒரு இடம் பயந்து போனார்கள். இந்த இடத்தில் யார் இருப்பார்களோ, மனிதர் என்று சொல்கிறார்களே, அல்லது ஒரு ஜின்னாக இருக்குமோ, ஒரு ஷைத்தான் இருக்குமோ என்று பயத்தோடு அங்கே செல்கிறார்கள். சகோதரர்களே, அங்கு சென்ற உடனே ஒரு மனிதன் பிரமாண்டமான தோற்றத்தில் காணப்பட்டான். அவனுடைய ரெண்டு கைகளும் கழுத்திலே சேர்த்து கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய கண்டை காலுக்கும் முழங்காலுக்கும் இடையிலே பெரும் இரும்பாலான சங்கிலிகளால் பின்னி பிணைக்கப்பட்டிருந்தது. பயங்கரமான பெரிய தோற்றம். அவனை பார்த்தவுடனே அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது, அவ்வளவு பயங்கரமான ஒரு தோற்றம். அந்த அவனை பார்த்து கேட்டார்கள், நீ யார் என்று கேட்டார்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீ யார் என்று அந்த சஹாபாக்கள் தைரியமாக கேட்டார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய விடயத்தை அறிய வந்திருக்கிறீர்கள், முதலில் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று அந்த மனிதர் சொல்கிறான். கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் இந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள், இப்படியாக நாங்கள் ஒரு பிரயாணம் வந்தோம், எங்களுடைய கப்பல் திசை மாறி வந்து இந்த இடத்துக்கு வந்து ஜஸ்தாசா வழிகாட்டி நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் என்று அந்த சம்பவத்தை அப்படியும் ஹதீஸிலே முழுமையாக வந்திருக்கிறது. சுருக்கமாக நான் சொன்னேன், நடந்த சம்பவத்தை எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் என்பதை தெளிவாகவே அந்த சஹாபாக்கள் சொல்லிவிடுகிறார்கள். சகோதரிகளே, அந்த நேரத்தில் அவன் முதலாவது கேட்கிறான், இந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறான், பைசான் என்று ஜோர்தானிலே ஒரு இடம் இருக்கிறது, பைசான், அங்கு இருக்கக்கூடிய ஈத்த மரங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அது சம்பந்தமாக எந்த விடயத்தை விளங்க ஆசைப்படுகிறீர்கள், அது சம்பந்தமான எந்த விடயத்தை கேட்கிறீர்கள். நான் கேட்கிறேன், அவன் சொல்கிறான், அதாவது அந்த பேரித்த மரங்கள் காய்க்கிறதா, அங்கே கனி அவைகள் தந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டான். ஆம், தாராளமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னான், ஒரு காலம் வரும், அதாவது அது அப்படி காய்கள் இல்லாமல் கனி கொடுக்காமல் ஆகிவிடும் என்று அவர் அந்த சஹாபாக்களுக்கு பதில் சொல்கிறான். இரண்டாவதாக அவன் சபரியா என்று ஒரு ஏரி, ஒரு சிறிய குளத்தை போல சபரியா என்ற ஒரு ஏரியை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அது ஜோர்தானுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையில இருக்கிறது. சகோதரர்களே, அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அதை பற்றி எதை வினவுகிறீர்கள், அது சம்பந்தமாக எதை விளங்க ஆசைப்படுகிறீர்கள். சொன்னான், அவன் கேட்டான், அங்கே தண்ணீர் இருக்கிறதா, அதிலே தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டான். ஆம், நிறைய தண்ணீர் இருக்கிறது என்றார்கள். சொன்னான், ஒரு நாளைக்கு அது வற்றி போய்விடும், தண்ணீரே இல்லாமல் வெறுமையாக மாறிவிடும் என்றான். பின்னால் அந்த சஹாபாக்களிடத்திலே கேட்கிறான், ஜுவர் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஷாமிலே இருக்கக்கூடிய சாக்கடலின் ஓரத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது ஜுவர் என்ற ஒரு ஊற்றுக்கண்ணை பற்றி தெரியுமா என்று கேட்கிறான். ஆம் என்று அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே தண்ணீர் இருக்கிறதா, அங்கே விவசாயம், அங்குள்ளவர்கள் அந்த தண்ணீரை கொண்டு விவசாயம் செய்கிறார்களா என்று கேட்கிறான். ஆம், தண்ணீர் இருக்கிறது, அங்குள்ளவர்கள் அதை கொண்டு விவசாயம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் அதற்கு எந்த பதிலும் இல்லாமல் இன்னொரு கேள்வியை கேட்கிறான், உம்மியங்களுடைய, அதாவது எழுத படிக்க தெரியாதவர்களுடைய நபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்ன செய்தார் என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் மக்காவில் இருந்து வெளியாகி இப்பொழுது யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவன் திரும்பவும் கேட்கிறான், அரபிகள் அவர்களோடு யுத்தம் செய்கிறார்களா, யுத்தம் செய்தார்களா என்று கேட்கிறான். ஆம், யுத்தம் செய்தார்கள். அவர்களுக்கு என்ன நபி அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள் என்றார்கள், அவர்களுடைய அந்த தாவா பிரச்சாரத்தின் மூலமாக அவர்கள் அதிகமானவர்களை தன்பக்கம் ஈர்த்துக் கொண்டார்கள், அதிகமானவர்கள் நபியோடு சேர்ந்து விட்டார்கள், நபியோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் உண்மையிலே அவ்வாறு நடந்திருக்கிறதா என்று கேட்கிறான். ஆம், நடந்திருக்கிறது, அவ்வாறு செய்வது அவர்களுக்கு சிறந்தது, அவ்வாறு அவர்கள் செய்வது அவர்களுக்கு சிறந்தது, அவர்களோடு சேர்ந்து கொள்வதுதான் சிறந்தது என்பதை சொல்லிவிட்டு என்னை பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்கள் என்று தஜ்ஜால் பேச ஆரம்பிக்கிறான். இன்னி அனல் மசீஹு தஜ்ஜால், நான் தான். இவ்வளவு நேரமும் கேள்வியை கேட்டான், பதில்களை சொன்னான், யார் என்று சொல்லவில்லை, இப்பொழுது வாயை திறந்து பேசுகிறான், அனல் மசீஹு தஜ்ஜால், நான் தான் அந்த தஜ்ஜால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மசீஹ் என்று சொல்கிறான். நான், அதாவது எனக்கு பின்னால் ஒரு நேரம் கிடைக்கும் இங்கிருந்து வெளியாகுவதற்காக, அல்லாஹ் அவனை அடைத்தபடி வைத்திருக்கிறான், கியாமம் நெருங்கும் பொழுது அவன் வெளியாகுவான், நான் ஒரு நாளைக்கு இந்த இடத்தில் இருந்து வெளியாகுவேன், உலகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் செல்வேன், மக்கா மதீனாவுக்கு என்னால் செல்ல முடியாது, அங்கே நான் செல்கிற பொழுது வாளேந்திய மலக்கு என்னை தாக்க முன் வருவார், நான் அப்படியே பின்வாங்கிக் கொள்வேன், மக்கா மதீனாவுடைய போர்டர்களில் எல்லாம் மலக்குகள் பார்த்து பாதுகாவலுக்கு இருந்து கொண்டிருப்பார்கள், அங்கு தவிர வேற எல்லா இடங்களுக்கும் நான் செல்வேன் என்று அவனுடைய அப்படி அவனுடைய விடயங்களை சொல்கிறான். சகோதரர்களே, இந்த சம்பவத்தை நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பாத்திமா பின்த் கைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி உடனே தனது அசாவை அங்கே மிம்பரிலே தட்டி சொன்னார்கள், இதுதான் அந்த மனமான மதீனா, மதீனாவுடைய சிறப்பை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா, இந்த அட்டாசம் புரியக்கூடிய தஜ்ஜாலுக்கு இங்கே நுழைய முடியாது, இந்த மதீனா பரிசுத்தமான இடம், மக்கா மதீனா தஜ்ஜாலை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இதோ தமீமுத்தாரி சொல்லக்கூடிய விடயம் நான் சொன்னதுக்கு நேர்பட்டிருக்கிறது என்று சந்தோஷப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த தஜ்ஜால் அவன் இருக்கக்கூடிய இடம், அவன் எங்கே கட்டப்பட்டு அவன் எந்த தீவிலே இருக்கிறான் என்பதையும் அவர்கள் சைக்கினையாக சொன்னார்கள், அதாவது மேற்கு பக்கமாக சைக்கினை பண்ணி சொன்னார்கள், மேற்கு பக்கமாக அவன் இருக்கிறான், மேற்கு பக்கமாக நபியுடைய அந்த மதீனாவுக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் என்றால் ஈராக், ஈரானுடைய பகுதி, அங்கே ஒரு பகுதியில் தான். எவ்வளவு அறிவுகள் ஆய்வுகள் விசாலமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை சொல்வார்கள். சிலர் அந்தாக்கையாவுடைய தீவு என்பார்கள், சிலர் பர்முதா என்ற தீவு என்பார்கள். எதை யாரு சொன்னாலும் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அவன் அப்படி இருந்து தியாமம் நெருங்கும் பொழுது வெளியாகி அவனுடைய அட்டகாசத்தை நிச்சயமாக செய்ய போகிறான். சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய விடயத்தில் நான் சொன்னதில் அதாவது 125 சொல்லவில்லை, இன்னும் அதிகமான பகுதி இருக்கிறது. தஜ்ஜாலுடைய விடயங்கள் சம்பந்தமாக விரிவாக சொல்ல வேண்டும். தியாமத்துடைய அடையாளங்கள் என்ற தொடரில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் இதனுடைய மீதி பகுதியை நாம் பார்ப்போம். அதற்கு முன், அதாவது முடிப்பதற்கு முன்னால் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதி, எல்லோரும் நினைப்பார்கள் ஹஜ் பெருநாள் நெருங்கி 2 இருக்கிறது, இந்த நேரத்தில் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இது சம்பந்தமாக ஒன்றும் சொல்லவில்லை என்று அதாவது சிலர் யோசனையோடு இருக்கலாம். அவர்களுக்காக இதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதி துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 காலப்பகுதியாக இருக்கிறது. கைரு அய்யாமி துன்யா, உலகத்துடைய நாட்களிலே சிறந்த நாட்கள் என்று நபி வரவிட்ட நாட்கள், வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷர் என்று 10 மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொன்ன 10 சிறந்த நாட்களில் ஒரு நாளில் நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே இந்த நாட்களில் அதிகம் அதிகம் அமல் செய்ய வேண்டும், அதிகம் அதிகம் நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ஏனைய காலங்களை விட இந்த காலங்களில் நாம் செய்கிற நல்ல அமல்களை விரும்பி ஏற்றுக் கொள்கிறான் என்பதை ஹதீஸிலே நாம் காணக்கூடிய விடயம். அநேகமானவர்கள் இந்த காலங்களை அமல் இபாதத்துகளில் கழிப்பதற்காக எத்தனை ஏற்பாடுகள், நோன்புகள், சதகாக்கள், குர்ஆன் திலாவத்துகள், கியாமுல் லைலுகள், இப்படியாக நன்மையை விளங்கியவர்கள், பெருமதியை விளங்கியவர்கள், ரமலானை சிறப்பாக விளங்கி இருக்கிறோமோ, இதே போல ஒரு சிறப்பான காலப்பகுதி தான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த காலங்களில் அதிகம் அதிகம் நாங்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் சகோதரர்களே, அதாவது சவுதி அரேபியாவிலே இன்று அரபாவுடைய நாளாக இருக்கிறது. அங்கே ஹஜ்ஜாஜிகள் அரபாவில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் அதாவது இபாதத்துகளில் அமலில் துவாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரபாவிலே தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு தனிச்சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியார்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், அரபாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை, அவர்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். தலைவிரி கோலமாக அதாவது புளிந்து புழுதி படிந்த நிலையில் என்னிடத்தில் இதோ வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன். மலக்குகளிடத்தில் சொல்கிறான், நீங்கள் பொறுப்பாக இருங்கள், உங்களை சாட்சியாக வைக்கிறேன், இவர்கள் அனைவருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அரபாத் அந்த மைதானத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு தனி சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, எமக்குள்ள நாம் இந்த காலங்களில் நோன்பு வைக்கிறோம். உண்மையிலே அரபாவுடைய நோன்பை எந்த நாளில் நான் வைப்பது என்பது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. நான் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அரபா என்றால் யோமு அரபா, அரபாவுடைய நாள் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? அல் யோமு தாசியவு மின் தில் ஹிஜ்ஜா, துல் ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் தான் அரபாவுடைய தினம். நாம் பிறை பார்த்து எமது நாட்டில் இத்தனையாவது நாள் 9வது நாளோ அதுதான் எங்களுக்குரிய அரபா நாள் என்பதை நாம் புரிய வேண்டும். இது என்னுடைய கருத்தல்ல, உசைமீன் என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய மிகப்பெரிய முஃப்தி, அது மட்டுமல்ல ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமி உலக உலமாக்களின் சங்கத்தின் மூலமாகவும் சொல்லப்பட்ட விடயம். அதாவது ஒவ்வொரு பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் அங்கே சர்வதேச பிரையா, தேசிய பிரையா, ஒவ்வொரு நாட்டிலும் காடுகிற பிரையை கொண்டு நாம் அமல் செய்வதா, அல்லது உலக மட்டத்தில் எங்காவது பிரை கண்டால் அதை கொண்டு நாங்கள் அமல் செய்வதா, இதுதான் பிரச்சனையின் அடித்தளம். சகோதரர்களே, இதற்குத்தான் இந்த உலமாக்கள் தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அரபாத்திலே அரபா ஹாஜிகள் தங்குவது அந்த இடத்துக்குரிய சிறப்பாக இருக்கிறது. அரபா நாளில் பொதுவாக எங்கும் நாம் பார்க்க முடியாது. ஹஜ்ஜாஜிகள் அரபாவிலே தங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று தெளிவாக ஹதீஸை காண முடியாது. எனவே அரபாவுடைய நோன்பு என்பது 9வது நாளில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு. எனவே நாம் பிரச்சனை பட தேவையில்லை. 2 முந்திவிட்டதை ஒவ்வொரு வருடமும் முந்தித்தான் வருகிறது ஒரு நாள், ஆனால் இவ்வருடம் 2, 6 முன்னாலும் 2 முந்தியது. சகோதரர்களே, உண்மையிலே பிறை பார்த்துதான் நாங்கள் மாதத்தை ஆரம்பிப்பதும், பிறை பார்த்துத்தான் மாதத்தை முடிப்பதும் என்பது பிறையின் அடிப்படையிலே தான் மாதங்கள் கணிக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் பிறை பார்த்து நோம்பை பிடியுங்கள், பிறை பார்த்து நோம்பை விடுங்கள் என்று ரமலானிலே சொல்லப்பட்டது போல எல்லா மாதங்களுக்கும் ஆரம்பத்தை தீர்மானிப்பது பிறையை மையமாக வைத்து, அந்த பிறையும் எமது நாட்டிலே அதாவது அந்த பிறை உதிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து அவைகள் வித்தியாசப்படுமாக இருந்தால் இடங்களை பொறுத்து அவையும் வித்தியாசம் அடையும். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, நாம் பிரச்சனைப்பட தேவையில்லை, நாம் இதை பற்றி அலட்டிக் கொள்ள தேவையில்லை. மாஷா அல்லாஹ், எல்லா நாளும் நோன்பு வைப்போம் என்றால் நூறு நாளா நூறு. இன்றைய நாள் எத்தனை பேர் நோன்பு வைப்பார்கள்? அஜ்ஜாஜிகள் அங்கு ஒன்று கோடி இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்களும் அமலிலே ஈடுபட வேண்டும், நாங்களும் துவா செய்ய வேண்டும். மாஷா அல்லாஹ், தாராளமாக செய்யுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அரபாவுடைய நாள் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் என்பதை மறந்து விடாமல் அந்த நாளிலே நாங்கள் நோன்பு வைப்போம், அந்த நாளையும் நாங்கள் இபாதத்திலே செலவழிப்போம். ஒரு நாளுடைய நோன்பு இரண்டு வருடத்துடைய பாவத்துக்கு குற்றப்பரிகாரமாக மாறுகிறது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதனை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. சகோதரிகளே, தெளிவான ஆதாரத்தை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஒரு நாட்டில் எமது நாட்டிலே காணப்படுகிற பிறையை மையமாக வைத்துதான் இங்கே பிறை தீர்மானம் செய்யப்படுகிறது என்பதை அடித்து அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதிலே சந்தேகம் கிடையாது, தகுந்த ஆதாரம் இருக்கிறது. விரிவாக சொல்ல நேரம் இல்லை, நேரம் சென்று விட்டது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் இதிலே தெளிவடைவோம். நாங்கள் பிரச்சனை இல்லாமல் மாஷா அல்லாஹ் அமலுக்குரிய காலங்களில் அதிகமாக அமல்களில் ஈடுபடுவோம். நம் பெருநாள் வர இருக்கிறது. பெருநாளுடைய ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பெருநாளைக்கு நாங்கள் தொழுகைக்காக ஹஜ் பெருநாளைக்கு நேர காலத்தோடு தொழுவது சுன்னத்தாக இருக்கிறது. பெருநாளுடைய தொழுகை சூரியன் உதித்ததில் இருந்து ஹஜ் பெருநாள் ஒரு ஈட்டியின் அளவு சென்றதற்கு பிறகு தொழ வேண்டும். 5:58 சூரிய உதயம் என்றால் 6:16 நாம் சரியாக தொழ வேண்டும். குறைந்தது 6:30 இல்லாவிட்டால் கொஞ்சம் அதற்கு பிறகாவது நேர காலத்தோடு. யாரும் யோசிக்க வேண்டாம், குளிக்க வேண்டும், இவ்வளவு முழு ஊரையும் பற்றி சிந்திக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி சிந்தியுங்கள். உதுஹையாவுடைய நபி அலைஹிஸ்ஸலாம் உதுஹையாவுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்காக எதுவும் சாப்பிடாமல் ஹஜ் பெருநாளுடைய தொழுகைக்காக செல்வார்கள் என்றால் நேர காலத்தோடு தொழுதால் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு சாப்பிடாமல் சென்று திரும்ப முடியும். நேரம் சென்றுவிட்டால் தானாக பசி எடுக்கும். எனவே நேர காலத்தோடு தொழுது பழகுவோம். நபியுடைய சுன்னத்தை ஒவ்வொன்றிலும் நபியுடைய சுன்னா என்ன என்று நாம் கேட்கக்கூடிய நாம் ஏன் இந்த விடயத்தில் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோம்? எனவே நேர காலத்தோடு தொழுவதற்கு நாம் பழகிக் கொள்வோம். ரமலானுடைய நோன்பு பெருநாளை விட ஹஜ் பெருநாளை அதாவது ஒரு 18-20 நிமிடங்கள் முன்பாக தொழ வேண்டும். இது நபியுடைய சுன்னத்தாக இருக்கிறது. எனவே நாங்கள் பெருநாளுடைய ஆதாவுகள் சுன்னத்துகளையும் பேணி நாங்கள் முறையாக நாம் கேட்டதை கொண்டு அமல் செய்வதற்கெல்லாம் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து தருவாயாக, நாங்கள் செய்த குற்றமுறைகளை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், மறுமை நாளுடைய அந்த நம்பிக்கை கோட்பாட்டிலே ஈமானை அதிகமாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன் பக்கம் அதிகம் அதிகம் நெருங்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. மார்க்கத்தை சரியான முறையில் விளங்க வைப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கட்டளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. இந்த சிறப்புற்ற நாட்களில் அதிகம் அதிகம் அமல்களை செய்து உன் பக்கம் நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. ஆமீன், ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.